ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 1, அதிகரணம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப இந்த சகலநிலை சுவாமி என்ன செய்யறார், ஆணவ மலத்தோடு மட்டும் இருந்த நமக்கு கூட ரெண்டு மலத்தை சேர்க்கிறார். கண்ம மலத்தை கொடுக்கிறார். கண்மம்னா நம்ம செய்யற நல்வினை தீவினை, மாயாமலம் இந்த உலகம், மாயாமலத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே ஆணவ மலத்தோடு இருந்த நமக்கு கண்ம மலத்தையும் ஊட்டுறார், மாயாமலத்தையும் ஊட்டி பிறப்பை கொடுக்கிறார். தாய் வயிற்றுல கருவாக குத்துறார். அப்புறம் அந்த உலக பிறப்பு எடுத்து வர்றோம். ஒரு கேள்வி வரலாம், ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு நிலம், ஒரு மலம் இருந்தது. அந்த மலத்தால் தான் நம்ம செயலற்று இருந்தோம், அறிவிச்சு செயல்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில் நமக்கு இன்னும் ரெண்டு மலத்தை கொடுத்தா நம்ம என்னத்துக்கு ஆகும்? ஏற்கனவே 1 கிலோ பாரம் தலையில் இருக்கு, இன்னும் 2 கிலோ பாரம் தலையில் வச்சா எனக்கு கீழே உத்தர மாட்டோமா? இல்லை. இந்த உயிரினுடைய அறிவு இச்சை செயலை பொழிப்படுத்துவதற்காகத்தான் கண்ம மலமும் மாயமலத்தையும் ஊற்றார். மாயமலத்தை ஊற்றுற அந்த மாயை கொண்டு கண்ம வந்துடுது. அறிவற்று செயலற்று இருந்த அந்த உயிருக்கு இந்த சரீரங்களை பூட்டின உடனே, 5 வயசு சரீரத்தை கொடுத்த உடனே இந்த கருவிகரணங்கள் எல்லாம் வந்து பொறுத்து, தத்துவங்கள்லாம் வந்து பொறுத்து, அப்புறம் மனம் புத்தி ஆங்கார சித்தம்லாம் வருது, சிந்திக்க ஆரம்பிக்கின்றது இந்த உயிர். அப்போதான் அறிவு விளக்கம் கொஞ்சம் அந்த உயிருக்கு வருது. இருட்டறையில் ஒரு சிறு ஒளி, அந்த ஒளியை நோக்கி இந்த உயிர் நகருது. ஏதோ வெளிச்சம் தெரியுது. முழுமையான அறிவு விளக்கம் பெறல, ஏதோ ஒரு ஒரு மயக்கம் நிறைந்த ஐயம் திரிபான அந்த நிலை. இந்த கண்ம மலத்தை கொண்டு உயிரிட்டும் போது பல பிறப்புக்கு, ஒரு பிறப்பு, ஒரு பிறவி, ரெண்டு பிறவியில் பல பல பிறவிகள். அந்த பிறவிக்கு காரண வினை, அதை நம்ம 2வது சூத்திரத்தில் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பிறவியிலையும் ஆன்மா வந்து பிறப்பெடுக்கும் போது இந்த வினையை 3 வகையாக நம்ம சொல்லுவோம். சஞ்சீதம், பிராரத்தம், ஆகமியம். சஞ்சீதம் என்பது பல பல பிறவிகளில் நம்ம செஞ்ச ஒட்டுமொத்த வினை குவியல், டோட்டல் பேங்க் பேலன்ஸ். 30 வருஷமா சம்பாதிச்சு பேங்க்ல எவ்வளவு சேர்த்திருப்போம், 30 லட்சம் சேர்த்தோம், 15 லட்சம் சேர்த்தோம், 50 லட்சம், அதுதான் மொத்தம் உங்களுடைய பேலன்ஸ். என்னன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆணவமா பேசுவோம் இல்லையா? எங்கிட்டே பேசுறியா? என்னுடைய சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா? அந்த மாதிரி நம்ம வினையினுடைய ஒட்டுமொத்த தொகை தான் இது சஞ்சீவம் பேலன்ஸ். இந்த இந்த வினையினுடைய ஒட்டுமொத்த வினை யார்தான் தெரியும்? சாமிக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம இந்த பிறவி எடுக்கும் போது என்ன செய்யறாருன்னா, தாய் வயிற்றுல நம்ம கருவா இருக்கும்போது அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக 10,000 கிலோ வினை, 10,000 கிலோ வினை, அந்த 10,000 கிலோ வினையிலேருந்து ஒரு 5 கிராம் வினை எடுத்து இந்த பிறவியில் அனுப்பிச்சிட்டுவான்னு கொடுக்குறாரு. நம்ம தாங்க மாட்டோம், இந்த உயிரால வினையை தாங்க முடியாது. அது செஞ்சு பார்த்து அது வரையே அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த உயிருக்கு தான் பெரிய உத்தமன் என்ற ஒரு பெரிய ஒரு மயக்கம், பாவமே செய்யாத பிறவி, நம்மளை இறைவன் போட்டு தேவையெல்லாம் துன்பப்படுத்துறாருன்னு எல்லா உயிர்களுக்கும் நினச்சிட்ருக்கோம். அதனால் ஒரு 5,000 கிலோ வினையில் ஒரு 5 கிராம் வினையை கொடுத்து ஒரு தாய் வயிற்றில் நமக்கு பிறப்பை கொடுக்குறா. இந்த வினையை போய் அனுபவிச்சுட்டுவான். 1,000 கிலோவில் 5 கிராம் கொடுக்குறாரு அப்படின்னா, அடுத்து மீதி உள்ள 999 கிலோ அது போக உள்ள வினைகளையும் எப்படி நம்ம அனுபவிக்கணும்? எத்தனை பிறவி வேணும்? எத்தனை பிறவி வேணும்? இப்போ 5 கிராம் வினை அனுபவிக்க வந்த அந்த உயிர் இந்த பிறவியில் இன்னொரு 1,000 கிலோ வினை எடுத்துகிட்டு போகுது. அதுதான் ஆகாமியம். வந்த இடத்துல வினையை கூட சேர்த்துக்கிறோம் இல்லையா, அது ஆகாமியம். பிராரத்தம் கழிஞ்சே தெரியும், அந்த 5 கிராம் வினை கழிஞ்சே தெரியும். நம்ம மறுபடியும் அந்த 5 கிராம் பிறப்புன்னு வந்துட்டோன்னா அதை அனுபவிச்சே தீருவோம். அந்த உடல் இருக்கிறவரை நம்ம எப்படி அனுபவிப்போம்? அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை, அது விதி வழக்கம் கிடையாது, நாமளே நினைச்சாலும் விட முடியாது. வந்த இந்த பிறவியில் நம்ம மேலும் பல வினைகளை ஈட்டுறோம், அதுதான் ஆகாமியம். அது அப்புறம் மொத்தமாக சஞ்சீவத்தில் போய் சேருது. பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிறவி போன உடனே அந்த மெசேஜ் வந்துடுவாங்க. இந்த பிறவியில் 10,000 கிலோ வினை, இந்த பிறவியில் 20,000 கிலோ வினை, பேங்க் பேலன்ஸு ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த பிறவிதோறு வினையை ஈட்டி கொண்டே இருக்கு. அதனால தான் பிறப்ப சுவாமி கொடுத்துட்டே இருக்கார். பல பிரளயங்களை பார்த்துருக்குறோம், பல கற்பங்களை பார்க்குறோம், பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி உயிரோட பக்குவத்தை பொறுத்து மரண சட்டை தாங்கி வந்து குருநாதர் வாயிலாக வந்து சஞ்சித வினையெல்லாம் தீர்க்கிறார். ஆகாமியத்தை அடியாருடைய தொடர்பால் முழுமையாக நீக்குகிறார். பிராரத்தம் உடம்போடு சேர்ந்து கழியும். உயிர் பிரிந்த உடனே அந்த உயிர் சுத்த நிலையாக பதியை சென்று அடையும். பசுவாகி இந்த ஆன்மா பதியை சென்று அடையும். அந்த முக்தி நிலை வீடு பேரு சிவானந்தம். எப்பவுமே ஆனந்தமா இருக்கும், சிவானந்தம் தான் வீடு பேரும். இங்கேயும் ஆணவ மலம் இருக்கும். இந்த ஆணவ மலம் வலிமையற்று இருக்கும். ஆணவ மலம் முழுமையாக அழிந்து விடாது. ஏன்னா நம்ம அனாதின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அழிவே கிடையாது, தோற்றமும் கிடையாது. நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னையிலேருந்து ஆணவ மலமும் இருக்கிறது, தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அதனால முற்றிலும் வலிமை இழந்த நிலையில அந்த பசு இருக்கிறது. முக்தி நிலையிலையும் பசு பசு தான். பதியை சார்ந்த திருவடிக்கையில இருந்து வீடு பேச்சு இன்பத்தை அனுபவிக்கும். இதுதான் ஆன்மா எழுதக்கூடிய மூன்று நிலை: கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த சுழற்சி எப்படி இருக்குன்னா, பிறப்பு பிறக்கிறோம், நம்முடைய ஆயுட்காலம் 50 வருஷமா 60 வருஷமா இந்த உலகத்துல உயிர் வாழ்றோம். அதுக்கப்புறம் உயிர் பிரிகிறது. உயிர் பிரிந்த உடனே இந்த தூள சரீரம் போய் இன்னொரு சரீரம் வந்து செய்த பாவத்தை அனுபவிக்காக நரகத்துக்கு போகிறோம். நரகத்தில் பாவத்தையெல்லாம் அனுபவித்த பிறகு செய்த புண்ணியத்தை அனுபவித்துக்காக சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் மீண்டும் பிற கொடுப்போம். இப்படியே இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். அதனால் அறம் பாவம் என்னும் அரங்கேற்றால் கெட்டு என்று மணிக்கவாசகர் சொல்லுவார். இதுலேருந்துலாம் விடுபடணும். புண்ணிய பசு புண்ணியம் செஞ்சோமே ஆனால் அதோட பலனை நம்ம அனுபவிச்சாகணும். எந்த ஒரு காரணத்துக்கும் காரியம் இருக்கும். பசு புண்ணியம் செஞ்சோமே ஆனால் அதன் பலனை சொர்க்கத்தில் நினைப்போம். பாவத்தை பண்ணுமே ஆனால் நரகத்தில் நினைப்போம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிவபுண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவிலிருந்து நம்ம வெளியே போக முடியும். இந்த ஒரு பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து நம்மை காக்க வல்லவர் யார் தான்? இந்த பிறப்பு இறப்புக்கு உட்படாத தலைவன் ஒருவனால தான் அதை செய்ய முடியும். பசுபதி, பசுபதிநாதர். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா, 36 தத்துவங்களை பார்த்தோம். 36 தத்துவங்களில் 5 சிவ தத்துவம், 7 வித்யா தத்துவம், 6 தத்துவங்களை சிந்தித்தோம். இந்த வாக்கு சூக்குமை பைசந்தி மத்துமை வெயில் என்று சொல்லக்கூடிய சுத்தமாய போனத்திலிருந்து வரக்கூடிய கருவி என்று சிந்தித்தோம். அத்துவாக்களை மேலோட்டமாக சிந்தித்தோம். அதற்கப்புறம் உயிர்கள் எப்படி பயணிக்கின்றன, இந்த 3 மாயின் வழியாக பிரகிருதிமாய அசுத்தமாய் சுத்தமாய் இறையிலே இறுதியிலே இறைவன் திருவடியை சென்றடைகிறது. 5 வகை உடம்பு நமக்கு கொடுக்க, இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த 5 வகை உடம்பை பற்றி சிந்தித்தோம். இந்த தூள சரீரம் ஒவ்வொரு பிறப்பிலும் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆன்மாக்கள் எழுதக்கூடிய 3 வகை நிலை: கேவலம், சகலம், சுத்தம். கேவல நிலை, கேவலனாலே தனிமை என்று பெயர். நம்ம சொல்லுவோம் கேவலம் அவனை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசுறே அப்படின்னு, அவன் ஒன்றுமே இல்லாதவன், எந்த கருவிகரணங்களும் இல்லாது, அறிவு விளக்க அறிவீச்சு செயலின்றி முழுமையாக ஆன்மா ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை தான் கேவல நிலை. சுவாமி கருவிகரணங்களை பூட்டி 5 வகை சட்டையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம், அந்த உலகத்தில் தனுகரண குணபோகத்தை கொடுத்ததுக்கப்புறம் சகல நிலை கொஞ்சம் அறிவு விளக்கம் பெறுகிறது. அந்த சகல நிலையில் இருந்து கொண்டு பல பல பிறவிகளின் வினைகளை செய்து இருவினை பக்குவமுற்று இருவினை உப்பு வந்து மலபரிவாக வந்து சத்தினிவாக வந்து உயிர் கடைசியில் இறைவன் திருவடியை அடைகிறது. 3 வகை வினைகளையும் சிந்தித்தோம். பிறப்பு இறப்பு சுழற்சி, பிறத்தல், நிற்றல், இறத்தல், அப்புறம் நரக சொர்க்கம். இதுலேருந்தான் நம்ம இந்த நரக சொர்க்கம் இதெல்லாம் அப்பாற்பட்டு இறைவன் திருவடியை அடைவதற்காக தான் இந்த வழிபாடெல்லாம் நாம் செய்கின்றோம். இதெல்லாம் நம்ம விரிவாக சித்தியாரில் இந்த வரக்கூடிய பாடல்களில் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பாடல்களுக்குள் செல்வோம். பாடல் எண் 39, 39வது பாடல். விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்யத்தம் வந்திடும். விந்து தன்பால் வைகரி ஆதிமாயை முந்திடும் அராகம் மாதி முக்குணம் ஆதி மூலம் தந்திடும் சிவனமந்தன் சந்நிதி தன்னில் நின்றே என்று அருள் செய்திருக்கிறார். இதைத்தான் நாம பார்த்தோம். விந்து என்றால் சுத்தமாயா போகணும். இந்த சுத்தமாயா பவனத்தில் இருந்து இறைவர் அஸ்தமாயா பவனத்தை தோற்றுவிக்கின்றார். அனந்தேஸ்வரர் அல்வன விரிவா பின்னாடி சிந்திப்பார். அனந்தேஸ்வரரை கொண்டு அஸ்தமாயா பவனத்தை தோற்றுவிக்கின்றார். அவ்யத்தம் என்றால் பிரகிருதி. இந்த அவ்யத்தம்னா பிரகிருதி மாயை. இந்த அவ்யத்தம் ஆகிய இந்த பிரகிருதி மாயை ஸ்ரீகண்டருத்தரரை கொண்டு அஸ்தமாயா பவனத்திலிருந்து தோற்றுவிக்கின்றார். அந்தந்த புவனங்களுக்குரிய கருவிகரணங்கள் அத்துவாக்கள் எல்லாமே இறைவனுடைய சன்னதியிலே இருந்து சிவபெருமான் அதை அது காரியப்படுத்துவார் என்று கூறுகின்றார். இதில் வந்து சுத்தமாயா குணத்தில் வைகரி ஆதி மா விந்து தன்பால் வைகரி ஆதி விந்துன்னு சுத்தமாயையில் சுக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்று வாக்குகள் உருவாகும் என்று கூறுகிறார். ஆதி மாயை முந்திடும் அராகம் அராகத்தத்துவம் இங்க வந்து அஸ்தமாய குணத்துல அராக தத்துவம் தான் முதல்ல தோன்றுகிறது. அதிலிருந்து மற்ற இணைய தத்துவங்கள் எல்லாமே தோன்றுகிறது. பிரகிருதி மாயா அவியத்தது வந்து முக்குணங்கள் தான் முதலில் தோன்றும். அந்த முக்குணத்திலிருந்து ஆன்ம தத்துவங்கள் 24 தோன்றுகிறது. இவை அனைத்தும் எவ்வாறு காரியப்படும் என்றால், சிவனவந்தன் சந்நிதி தண்ணில் என்று எல்லாத்துக்கும் மேல சுவாமி இருக்கார். மேல பரசிவம், சிவம், சிவசக்தி, சதாசிவர், மகேஸ்வரர், உருத்ரர் இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் சுவாமியினுடைய சுவாமி இவர்கள் எல்லோரையும் அதித்திட்டு நின்று. அப்படின்னா ஒரு அரசன் தன் அமைச்சரை எப்படி ஏவலால் பணி செய்ய பணிப்பானோ அதுபோல சிவருமாருடைய ஆணைக்கு இணங்க மற்ற சதாசிவரும் மகேஸ்வரரும் உருத்ரர்களும் ஸ்ரீகண்டர் அனந்தேஸ்வரரும் ருத்ரரும் அந்த ஆணையின்படி இந்த உலகத்தை அவர்கள் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்வார்கள். ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒவ்வொரு புவனாதிபதி இருக்கிறாங்க. அதான் சிவனவன் தன் சந்நிதி தண்ணில் நின்றே என்று கூறுகிறார். அடுத்த பாடல்ல இந்த வாக்கு தோன்றுவதை கூறுகிறார். வைகரி செவியில் கேட்பதாய் அத்தவசனமாகி மெய்தரும் உதானவாயு மேவிட விளைந்தவண்ணம் பொய்யர அடைபிடித்தாய் புந்தி காரணமது ஆகி ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து அடைபுடைத்தாம். வாக்குல 4 வகை வாக்கு நம்ம சிந்தித்தோம். சுக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. இதை நம்ம இங்க சொல்லும் போது ஒடுங்கு முறையிலிருந்து அருளி செய்கிறார் அருளீஸ்வராச்சாரிய சுவாமிகள். தோன்று சுக்குமையிலேருந்து தான் தோன்றும். ஆனால் அந்த பாடலுடைய வரிசைப்படி பார்க்கும்பொழுது முதல்ல வைகரி தான் அருளி செய்கிறார் அருளீஸ்வராச்சாரிய சுவாமிகள். வைகரி வாக்குனா என்ன? செவியில கேட்கக்கூடிய, இப்போ நான் பேசிட்டு இருக்கு நீங்க கேட்குறீங்க, அதுதான் வைகரி. செவியிலே கேட்கக்கூடியதாய் அது எப்படி உருவாகுது? சுக்குமையா, சுக்குமமாக இருந்து பைசந்தி நிலையை அடைந்து அதற்கப்புறம் மத்திமை நிலையை அடைந்து அக்கரங்கள் எல்லாம் பிரிந்து கண்டதானத்திலே வந்து தான் சொல்ல விரும்புவதை அப்படியே சொல்வது, பல் இதழ் முதலிய கருவிகள் எல்லாம் பட்டு வார்த்தையாக வெளியிலே வருவது, செவிக்கு புறப்படுவதாக இருக்கக்கூடியதான் வைகரி என்று கூறுகிறார். அதை சொல்லும்போது 2 வாயு சொல்றார். பல் உதான வாயு மேவிட வளைந்த வண்ணம், வண்ணம்னா வந்து எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் உதான வாயுங்கிறது மூலாதாரத்திலேருந்து மேல் நோக்கி எழுப்பக்கூடிய அந்த வாயு, அந்த மூலாதாரத்திலேருந்து சூக்குமையில் உள்ள அந்த சூக்குமையா இருக்கக்கூடிய அந்த வாக்கினை அது உதாரணம் என்ற அந்த வாயு அப்படியே மேல் நோக்கி தள்ளி கண்டதான வரை கொண்டு வருது. கண்டதானத்திலிருந்து பிராணவாயு, ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து, பிராணவாயு வந்து அப்படி வெளியே கொண்டு வந்து வார்த்தைகளாக வெளியே தள்ளி. நம்ம உடம்புல வந்து 10 வாயுக்கள் இருக்கும், 10 வாயுக்கள் இருக்கும் நம்ம உடம்புல. பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் நாசி வழியா நம்ம காற்று எழுக்கிற மாதிரி இருந்தாலும் அது 10 வகையாக பிரிந்திருக்கிறது. இப்ப நாம இந்த வைகரி பாடல்ல சிந்தித்த வாக்கு வந்து உதானன். இந்த உதானனுடைய தொழில் என்ன? உணவின் சாரத்தை கொண்டு சில உடலை எழுந்து நிற்க உதவும் மேல் நோக்கி இயங்கும் வாயு. மேல் நோக்கி இந்த வாயு வந்து உடலை எந்த ஒரு பொருளையும் மேல் நோக்கி கொண்டு செல்லும். இப்ப ரத்தம்லாம் நம்ம நேரடியா நிற்கிறோம், ஆனா ரத்த ஓட்டம் எப்படி நடக்குது? கீழேந்து மேல் நோக்கி நடக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் துணை செய்வது இந்த உதானம் வாயு. பிராணவாயு மூலாதாரத்தில் ஆரம்பித்து மூக்கு வழியாக மூச்சு விடல் பூச உதவ குரல் விளையில் உள்ளது. இங்க இருக்கும் பிராணவாயு கை கால்கள் வேலை செய்ய பெருவிரல் உள்ளது. இந்த பிராணவாயு கண்டத்திலிருந்து மூக்கு வழியாகவும் வாயு வழியாகவும் அது வெளியிலே வரும். இந்த பிராணவாயு துணை செய்ய பிராணவாயு அடைந்து எழுந்து அடைபடைத்தான் வைகிரி வாக்கு. மத்திமை ஸ்தானத்திலிருந்து பிராணவாயுனுடைய துணை கொண்டு வைகிரியாக வெளியே வருகிறது. இன்னும் பல வெவ்வேறு வாயுக்கள் எல்லாம் இருக்கிறது, நம்ம அதெல்லாம் சிந்திக்க போகிறது. இருந்தாலும் சில குறிப்பை மட்டும் பார்ப்போம். இப்போ கூர்மன்னூர் வாயு மனதிற்கு மனதிலேருந்து தோன்றி இதய ஸ்தானத்திலேருந்து தோன்றி கண் இமை கொட்டாவி வாய் மூட கண் திறந்து மூட கண்ணீர் வர வெளிசி. இதெல்லாம் கண்ணீர் வரணும், இமய மூடணும், இயக்கணும், துறக்கணும், மூடணும்னா அதுக்கு ஒரு வாயு வேணும், அதுக்கு ஒரு வாயு வேணும். இதெல்லாம் வந்து தாத்துவீக 60 தாத்துவீகத்து இதெல்லாம் ஒரு தாத்துவீகமாக சேர்ந்து விடும். தெய்வம் ரொம்ப நமக்கு ரொம்ப நெருக்கமான வாயு தேவதத்தன். சோம்பல், தூங்கி எழுகையில் அயற்சி, தாக்குதல், கண்களை அசைத்தல், சண்டைகள், தர்க்கம் பேசுதல், இதெல்லாம் வந்து தேவதத்தன். காலையில 6 மணிக்கு எழுவதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் துணை செய்கிற வாய், அந்த சோம்பலுக்கு துணையாக இருக்கிற வாயு தேவதத்தன் வாயு. கடைசியில் இது முக்கியமான வகை தனஞ்சயன். தனஞ்சயன் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, முக்கியமாக அதனுடைய பணி என்ன அப்படின்னா, இறந்த பின் 3 நாள் தலைவலியாக வெளியே செல்வது. உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உடல் என்ன ஆரம்பிக்கும்? அப்படியே ஊத ஆரம்பிச்சிடும், அதை டீகம்போஸ் பண்ணுறது. அதனுடைய வேலையை அனைத்து நமக்கு மட்டும் இல்லை, தனஞ்சயன் ஆடுக்கு இருக்கும், மாடுக்கு இருக்கும், குதிரைக்கு இருக்கும், எல்லா உயிர்களுக்கு இருக்கும். அந்த உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலை பஞ்சபூதத்தோட கலக்க வைப்பது தான் தனஞ்சயனுடைய செயல். ஒரு 10 வாயுக்கள் இருக்கு. நாம் இங்க வைகிரிக்கு சிந்தித்தது வந்து உதாரணம் பிராணவாயு. அடுத்த பாடல் இப்ப வைகிரிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாடலை அருளி செய்திருக்கிறார் அருள்சிவாச்சாரிய சுவாமிகள். சிவபிரகாசத்துல மகாவிசுவாச்சாரிய சுவாமிகள் அத்தனையும் ஒரே பாடலை சொல்லிடுவாங்க, சித்தியாரில் விரிவா இருக்கு. அடுத்து இப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம், வைகிரி பார்த்துட்டோம். அடுத்து மத்திமை. உள்ளுணர் ஓசையாகி செவியினில் உறுதல் செய்யாது. உள்ளே உணரக்கூடிய ஓசையாக இருந்தது, ஓசை உள்ளே கேட்க வெளியே வருது. செவியில யாருக்கும் கேட்காது, தன் செவிக்கும் கேட்காது, பிற செவிக்கும் கேட்காது. ஒள்ளிய பிராண வாயு விருத்தியை உடையது அன்றி, பிராணவாயு இங்கு இயங்காது. தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செய்யறது, இந்த அக்கரங்கள்னா எழுத்துக்கள், அந்த அக்கரங்களை வந்து சிந்தி பல் இதழ் நா இதெல்லாம் பற்றி வார்த்தைகளாக சிதறாம மெல்லவே எழுவதாகும் மத்திமை வேறதாயே. இந்த மத்திமை வந்து கண்டத்தில் இருக்கும். சொல்ல நம்ம என்ன சொல்ல போகிறோங்க நமக்கு தெரிந்து விடும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, அன்பர்களுக்கு, மூன்று வகை அளவை என்ன என்ன அளவையெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு முடிவு செஞ்சுருக்கீங்க, தெரிஞ்சது. காண்டல், கருதல், உரை, வெளியே சொல்லலை ஆனால் மனதில் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதுதான் மத்திமை ஸ்தானமாக. அடுத்தது பைசந்தி. வேற்றுமைப்பட்ட வண்ணம் வெவ்வேறு வியாபமாகி தோற்றுதல் அடைவு ஒடுக்கி ஸ்வயம் பிரகாசமாகி சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் சலமே போன்று ஆற்றவே உடையதாகி அங்கு ஆற்றவே உடையதாகி பைசந்தி அமர்ந்து இருக்கும். இந்த பைசந்தி வாக்கு எப்படி ஒரு மயிலினுடைய பஞ்ச வர்ணங்களையும் அதனுடைய முட்டையிலே இருக்கக்கூடிய நீர் சுக்குமமாக தன்னகத்தை அடக்கி வைத்துள்ளதோ அதுபோல இந்த அக்கரங்கள் வைகிரியாக விரியக்கூடிய அந்த அக்கரங்கள் கண்டதானத்தில் இருக்கக்கூடிய மத்திமை வாக்கு இது எல்லாத்தையுமே சுக்குமமாக தன்னுடைய இடத்திலே அடக்கி வைத்திருக்கக்கூடியதான் பைசந்தி. அது நீ எழுத்து வடிவம் பெறாது. இப்போ நான் கேட்பேன், ஒரு கேள்வி கேட்கேன், சிறுத்தொண்ட நாயனாருடைய திருமனைவியார் திருநாமம் என்னன்னு கேட்டால் திருவன்காடுன்னு வரும், அது என்னன்னு தெரியலையே நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து எங்கே இருக்குன்னா பைசந்தியில் இருக்குது, இன்னும் முழுமை அடையலை, இன்னும் முழுமையாக அந்த உயிரால் உணர முடியல அந்த பைசந்தியில் இருக்கு. இது வந்து ஒரு வைகரியும் மத்திமையும் சவிகற்ப உணர்வை கொடுக்கும். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அளவை இலக்கணத்தை சிந்தித்தோம். சவிகற்ப உணர்வுன்னா ஒரு பொருளை முழுமையாக 5 நிலையில பெயர் சாதி கண்மம் பொருள் இந்த நிலையில நின்று அறிவது சவிகற்பறி, முழுமை அறிந்து கொள்வது. இது வந்து மத்திமை வைகரி வாக்கு துணை செய்யும். பைசந்தி நிர்வீகற்ப உணர்வை கொடுக்கும், இது சரியா தவறா, இது இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இது பாரிசேட அளவையா அபாவமா என்று கேள்வி வருவது. வைசந்தி வந்து நிர்வீகற்ப அறிவு, அதாவது ஒரு ஐயம் திரிவோடு ஐயம் திரிவு தரக்கூடிய ஒரு அறிவு தான் பைசந்தி வாக்கில் இருக்கும். இறுதியாக சூக்குமை, ரொம்ப முக்கியமான வாக்கு சூக்கும வாக்கு. சூக்கும வாக்காவது உள்ளோர் சோதியாய் அழிவது இன்றி அதுக்கு அழிவே கிடையாது. எப்படி மாயைக்கு அழிவில்லையோ அதுக்கு அழிவு கிடையாது, எப்படி இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குமோ அதுபோல பைசந்தி மத்திய வைகிரி வாக்குகள்லாம் தோன்றி அழிந்து போய்விடும். ஆனால் சூக்குமை வாக்கு எப்பவுமே இருக்கும். அதனால தான் ஒரு கற்ற கல்வி எப்பவுமே மறக்காமல் அந்த சூக்குமை வாக்காக இருக்கும். அதிகாரத்து சூக்கும வாக்காவது உள்ளூர் சோதியாய் அழிவதின்றி ஆக்கிடும். அதிகாரத்துக்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கோடு வரவு இழைப்பும் விகாரம் புருடனின்றாம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த பாடலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூக்குமை வாக்கு என்பது ரொம்ப சூக்குவமாக இருப்பது, அது அழிவின்றி இருக்கக்கூடிய அந்த சூக்குமை தான் பைசந்தியாக மயிலுடைய முட்டை போல அந்த ஜலம் போல விரிவடைகிறது. அந்த சூக்குமை வாக்கிலிருந்து ஒருவன் தன்னை வேறுபடுத்தி காணக்கூடிய அறிவு வந்து விட்டால் அவருக்கு உடனே முக்தி கிடைச்சிடும். இப்போ யாருக்கு இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும்னா சுத்தமாயா பவனத்தில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். சுத்தமாயா பவனத்தில் சூக்குமை வாக்கு எங்கே வருகிறது என்றால் நாத தத்துவத்தில் வருகிறது, சிவ தத்துவத்தில். விந்து பைசந்தி வாக்கு, சாதாக்கியம் மத்திமை, ஈஸ்வரம் சூக்கும வைகரி, சுத்தவித்தை தூல வைகரி. மிக உயர்ந்த அந்த நாத தத்துவம் சிவ தத்துவத்தில் உள்ளவங்களுக்கு தான் அந்த வாக்கை விட்டு தண்ணி தண்ணில் வேறாக அந்த வாக்கை காண முடியும். அதைத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீக்கமில் ஆக்கிடும் அதிக அதிகாரத்திற்கு அழிவினை தன்னை கண்டால் நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்கோடு வரவு இழப்பும் விகாரம் புருடன் என்றாம். இது வந்து இப்ப நமக்கு ஞானமே வந்து ஒருவர் சொல்ல கேட்டு வருவதுதான் ஞானம். நான் சொல்ற கேட்கறது வைகிரியில் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் இல்லையா. இப்ப நான் சொல்லியே சில டைம் புரியவதில்லை பலருக்கு, என்னெல்லாமோ சொல்றாரு, சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் ஒன்றும் புரிய மாட்டேங்கி, ஈஸ்வரர் மகேஸ்வரர் சதாசிவன் என்னெல்லாமோ நமக்கு தெரிஞ்சிரு, அண்ணாமலையார் ஏகாம்பரேஸ்வரர் நெல்லையப்பர் சொக்கநாதர் என்னென்னலாமோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க, வித்யேஸ்வரர்னு சொல்கிறாங்க, ஸ்ரீகண்டருத்ரர், குழப்பமாக இருக்கலாம். குழப்பமாக இருந்தாலும் சொல்கிறதே இன்னும், அதாவது தூல வைகிரியாக சொன்னாலும் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கு. தூல வைகிரியாக எடுத்து சொன்னாலும் கேட்ட செவிக்கு கேட்கும் பொருள் திறன் இருந்தாலும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கிறது. இப்போ இந்த ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தெரிந்து கொள்வாங்க. சாதாக்கிய தத்துவத்திலே இருக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு வந்து அவங்க மத்திமையில் அது கண்டத்தில் இருக்க கண்டத்தில் இருக்கும்போது தெரிந்து கொள்வாங்க, அக்கறங்களாக அது இன்னும் வெளியே வர வேண்டாம். விந்து தத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பைசந்தி நிலையிலே அறிந்து கொள்வார்கள், மயிலனுடைய முட்டையில் இருக்கக்கூடிய சலம் போல அது விரிந்து வராட்டாலும் அறிந்து கொள்வார்கள். நாத தத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க சுக்குமாக அறிந்து கொள்வார்கள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சனகாதி முனிவர்களுக்கு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து உபதேசம் செய்கிறார். அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது, எல்லா வேத ஆகங்களையும் கற்றாலும் கல்லாளின் புடையம் வந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள், நான்கு வேதம் ஆறு அங்கம் இதை கசடர கற்றவங்க, அதனுடைய எல்லை நிரம்ப முடித்தவர்கள், அவங்களுக்கு சந்தேகம் அதனுடைய பொருளை உணர்வதில்லை. அவங்களுக்கு சுவாமி எப்படி அருள் செய்தார்னா, வாக்கு இறந்த பூரணமாய், திருவிளையாடுற படத்தில் மறைக்கு அப்பாலா எல்லாமா எல்லாம் இருந்தன இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கி உள்ளங்க. வாக்கு இறந்தனா ஆப்சன்ஸ், கம்ப்ளீட்டா வாக்கே இல்லை. தட்சிணாமூர்த்தி சுவாமி என்ன மாதிரி பேசிட்டு இருந்தாரா ஜனகாதி முனிவருக்கு, குரு காட்சி கொடுத்தார் மௌன நிலைதான், சுக்குமை வாக்களே அதை புரிந்து கொண்டார்கள் அவர்கள், அவருடைய ஐயம் எல்லாம் இல்லையே. அப்ப அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான பக்குவம் எல்லாருக்கும் இருக்கும், பல பிறவியில் செய்து தவம் இருக்கணும், அதீத தவடை ஞான உடையவங்களா இருக்க முடியும், அப்பதான் அந்த சூக்குமை வாக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதுவே சூக்குமை வாக்கு. இங்க நம்ம சுவிஞான சுவாமிகள் இங்க என்ன அருள் செய்கிறார்கள் என்றால், சுவாமிகளுடைய பொழிப்புறையை கொஞ்சம் சிந்தனை செய்வோம். சுத்தமாயா புவனத்தின் கண்ணதாகி அபரமுத்தி பெறும் போகத்தின் இயல்பு இதுவென அதன் பெருமை கூறுவார். நீக்கமில் அறிவானந்த முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்குட வரவழைப்பும் விகாரமும் புருடன் நின்றாம் என்றார். இந்த இங்கு சொல்லக்கூடக்கூடிய அந்த முக்தி சுத்தமாயா புவனத்தில் மட்டுமே பெறக்கூடிய ஒரு நிலை, முக்தி நிலை. தான் அழிவதென்று தன் அதிகார மாத்திரைக்கு அழிவினை செய்யவனவே அது சிவ தத்துவம் போல சுத்தமாயின் வேறன்மை பெற்றாம். தன்னை உள்ளபடி காண்டலாவது அதிசூக்கும வாக்கினை வியஞ்சக ஓசை பற்றி தூலமாக காணும் நம்மனோர் போலன்றி. இப்போ நம்மெல்லாம் ஒரு பொருள் அறியறோம்னா கண்ணால் பார்த்தறிவோம், காதால் கேட்டறிவோம், இந்த மாதிரி ஐம்புரிகளின் துணை கொண்டு நம்ம அதை ஒரு பொருளை உணர்வோம் அறிவோம். இப்போ ஒரு அப்போ சொன்னது போல புஷ்பம் அதை வந்து அந்த வாசத்தை உணர்ந்து தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பொருளை வந்து யாராவது சொல்ல கேட்டு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் தன்னியல்பால் இனிதி விளங்க காண்டல் கண்டாலெனவே அங்கனம் காண்டல் அறிதென்று பெற்றாம். ஓய்விட வந்து ஞானம் உதிப்பதோ ஞானமுண்டே சேவியர் கொடிநாள் தன் சேவடி சிறலம். இது வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு பாடல். இதற்கு சொல்லும் பொழுது உண்மை அதிகாரத்தில் கூறப்படும் பரமக்தி இலக்கணம் ஈண்டு வகுத்து கூறுதற்கோர் எய்வின்மையும் நோக்கிலிருந்து கூறுகிறார். இங்கு சொல்லப்பட்ட முக்தினா என்ன நிலை அப்படின்னா, இந்த சூக்குமை வாக்கை உணர்ந்து அந்த சூக்குமை வாக்கிலிருந்து வேறாக தன்னை கண்டவர்கள். இதுவும் ஒரு கருவிதானே, எல்லாமே கருவிதானே. கடைசியில் நம்ம முக்தி நிலையில் போகும்போது நாமளும் சுவாமியும் மட்டும்தான் இருப்போம். நான் பதி பசு ரெண்டே ரெண்டு பேர் தான், அதுக்கப்புறம் இங்கே வேறு யாருமே கிடையாது. நம்ம இங்கே இந்த கருவிகரணங்கள் எதுவுமே இருக்காது. இந்த வாக்கு முதற்கொண்டு இருக்காது. இப்ப எல்லா கருவிகளையும் தாண்டி கடைசி நம்மகிட்ட இருக்கிற ஒரே கருவி இந்த வாக்கு. இந்த வாக்கையும் தாண்டிட்டோம் அப்படின்னா சாட்சிய முக்தி என்று கூறுகிறான். அததான் இங்க நீக்கமில் அறிவு ஆனந்த முதன்மை நித்தியம் உடைத்தாய் போக்குட வரவழைப்பும் இழைப்பும் விகாரமும் துருடனும் இன்று என்று அந்த முக்தி நிலையை கூறுகிறார். அடுத்த பாடலிலே நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவிர்த்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக. இந்த நிவர்த்தி கலைகள் வந்து ஐந்து கலைகள், நிவர்த்தி கலை, பிரதிஷ்டாக்கலை, வித்யாக்கலை, சாந்திகலை, சாந்தி அதீத கலை. தீட்சை பெற்று அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அன்பர்கள் தினந்தோறும் நீங்க வந்து உங்களுடைய வழிபாட்டில் இந்த கலைகளை எல்லாம் இந்த மந்திரங்களாம் சொல்லுவீங்க. சூபூஜை பண்ணக்கூடிய அன்பர்களும் இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய தினந்தோறும் இந்த கலா சுத்தி மேற்கொண்டு செய்வீங்க. இந்த ஐந்து கலைகள் அதுல வந்து இந்த நிவர்த்தி கலை என்பது நம்முடைய பாதத்தில் இருந்து காலுடைய இந்த பாதத்தில் இருந்து இந்த முட்டு பகுதி வரை இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிவர்த்தி கலையால் ஆன பகுதி. பிரதிஷ்டா கலை என்று சொல்வது முட்டு பகுதியில் இருந்து நாபி வர இருக்கக்கூடிய அந்த பகுதி பிரதிஷ்டா கலை என்று சொல்லுவோம். வித்யா கலை என்று சொல்வது நாபியிலிருந்து மார்பு வரை சொல்லுவோம் வித்யா கலை. சாந்தி கலை மார்பிலிருந்து புருவ நெற்றி வர, புருவம் வர மேல இந்த நெற்றி வர. சாந்தி அதீத கலை அதுக்கும் மேலாக இருக்கக்கூடிய கலை. இந்த கலைகள் வந்து நம்ம உடலிலையும் இருக்கு, மூன்று புவனங்கள் மூன்று மாயிலையும் இருக்கு. இப்ப பிரகிருதி மாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலை இந்த பிரகிருதி மாயா பவனத்தை அந்த ரெண்டு கலைகளால் ஆனது. அஸ்தமாயா பவனம் வந்து வித்யா கலையால் ஆனது. சுத்தமாயா பவனத்துல வந்து சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை இந்த ரெண்டு கலைகளும் இருக்கு. அந்த இதுல இந்த ஐந்து வாக்கும் அந்த கலைகளோடு சேரும் என்று கூறுகிறார். நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிவர்த்தியாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக. செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடியில் ஆனால் போல மகிழ்ந்திடும் பிரமம் என்று மாமாயை என்போர் நல்லோர். இந்த ஐந்து இந்த நான்கு வாக்குகளும் நிவர்த்தியாதி கலையை பற்றி இருக்கும் என்று கூறுகிறார். இங்க சொல்லும் போது நான்கு வாக்கு தானே இருக்குது, எப்படி ஐந்து வாக்கு ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அப்பதே சிந்தித்தோம் இல்லையா, தூல வைகிரி சூக்கும வைகிரி என்று சிந்தித்தோம் இல்லையா, அது போல ஐந்து கலைகளோடு சேர்ந்து செய்யும்போது முக்கியமான குறிப்பு இங்க என்னவென்றால் பரிணாமம் விருத்தி என்று ரெண்டு உண்டு. இப்போ பரிணாமம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் தன்னிலையிலிருந்து மாறுபடுவது பரிணாமம். இப்போ நம்ம உடல் இருக்கோம், நம்ம பிறந்தப்போ 10 மாதம் இருக்கும்போது இவ்வளவு ஒரு அடி கூட இருக்க மாட்டோம். ஒரு 5 வயசானோன்னு கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம், 20 வயசானோன்னு கொஞ்சம் பெரிய வாலிபன் ஆயிடுறோம், 40 வயசான உடனே கண்ணெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கிறது, முடியெல்லாம் நிறைய தெரிய வர ஆரம்பிக்கிறது, 60-70 வயதில் முழுமையாக கூன் விழுந்துருது. இந்த பிறந்ததுலேருந்து இறந்ததை வர இந்த உடல் பல பரிணாமங்களை எடுக்கிறது, முழுமையான பரிணாமம். இந்த பரிணாமத்தை சொல்லும்போது ஏகதேச பரிணாமம் முழுமையான பரிணாமம் என்று சொல்லுவோம். இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை நம்ம உறவு ஊற்றுறதுக்கு தயிர் சேர்க்கிறோன்னா அந்த ஒட்டுமொத்த பாலும் தயிர் ஆயிரும். அதை மாதிரி தான் நம்ம உடல் முழுமையாக பரிணாமத்துக்கு உட்படும் இல்லையா. ஏகதேச பரிணாமம், ஏகதேச பரிணாமம் ஒரு நெய்யில் ஒரு பகுதியில் மட்டும் ஒரு புழு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஏகதேசம். மற்ற பகுதியெல்லாம் நெய்யா இருக்கும், அந்த ஒரு இடத்துல மட்டும் புழுவா. அந்த ஏகதேச பரிணாமம் தான் இந்த சுத்தமாயிலேருந்து நமக்கு ஏகதேச பரிணாமமாயி அஸ்தமாயி, அஸ்தமாயில ஏகதேச பரிணாமமாயி பிரகிருதிமாயி உருவாகிறது. இதுல சுத்தமாயையை சொல்லும் பொழுது விருத்தி என்று கூறுகிறார், அஸ்தமாயையை சொல்லும் பொழுது பரிணாமம் என்று கூறுகிறார். சுத்தமாயில வந்து விருத்தி தான் இருக்கும். படம் குடிலே ஆனால் போல் அப்படின்னா படம்னா என்ன அப்படின்னா, படம்னா நம்ம பார்க்குற படம் இல்லை, கண்ணால் பார்க்கக்கூடிய படம் இல்லை. தமிழ் மொழியில படம் என்ற இந்த சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்ன என்றால் புடவை, துணி, ஆடை என்று பெயர். ஒரு ஆடை எப்படி ஒரு கூடாரமாக்க முடியுமோ, ஒரு ஆடை எடுத்துட்டு வரோம், பெரிய ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வரோம், அதை எப்படி நம்ம கூடாரமாக்கிக்குவோம், அது வந்து பரிணாமம் கிடையாது, விருத்தி அடையிறது. அது படுக்கிறதுக்கும் பயன்படுது, மேலே வீடு போல் அமைத்துக்கொள்ள கூடாரமாகவும் பயன்படுது. அதுபோல இந்த சுத்தமாயா பவனத்தில் வந்து பரிணாமம் நிகழாது, போக்குவரவு கிடையாது, நரைதிரை மூப்பு கிடையாது. காலையில் எழுந்த உடனே காலை கடன் கழிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம். இதுதான் வந்து இரவு பகலற்ற இன்பம்னு சொல்லுவோம். இந்த முழுமையாக வந்து சாட்சிய முக்திக்கு அடுத்த நிலை இது வந்து விருத்தி தான். இங்க வந்து பஞ்சகிருத்தியம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்க ஆணவ கண்ம மலகன்ம கலப்பு இல்லை. ஆனா மற்ற அசுத்த மாயாபணம் வந்து தோன்றி நின்று அழிந்து கொண்டே இருக்கும், பிரகிருதி மாயாபணம் தோன்றி நின்று அழிந்து கொண்டே இருக்கும், பரிணாமப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு. இதனால இந்த சுத்தமாயாபணத்தை வந்து மாமாயை என்போர் நல்லார், அப்போ சுத்தமாயக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மாமாயை என்றும் வழங்கப்படுகிறது.